அனைவருக்கும் வணக்கம். நான் எம் நிரோஷன். ஹபத்தலை தமிழ் மத்திய கல்லூரியில் சமூக விஞ்ஞான பாடங்களை கற்பித்து வருகின்றேன். இன்று உவா குருகுலம் நிகழ்ச்சியின் வாயிலாக தரம் 9 மாணவர்களுக்கான வரலாறு பாடத்தில் அழகு 5 காணப்படுகின்ற இலங்கையின் அரசியல் யாப்பு சீர்திருத்தங்களும் தேசிய சுதந்திர இயக்கமும் என்ற பாட விடயத்தை உங்களுக்கு கற்பிக்கலாம் என எண்ணியுள்ளேன். முதலாவதாக பாட விடயம் தொடர்பாக ஓர் அறிமுகத்தை தந்துவிட்டு எனது கற்பித்தலை தொடங்குகின்றேன். அந்த வகையில் உங்களுக்கு தெரிந்திருக்கும் உள்ளாந்தர் வசமிருந்த இலங்கையின் கரையோர பிரதேசங்களை 1796 பிப்ரவரி மாதத்தில் ஆங்கிலேயர் எனப்பட்ட பிரித்தானியர் கைப்பற்றிக் கொண்டதுடன் இலங்கையில் பிரித்தானியர் ஆட்சி ஆரம்பமானது. அது மட்டுமல்லாமல் வேறு எந்த ஒரு ஐரோப்பியரும் கைப்பற்ற முடியாது போன வேறு எந்த ஒரு ஐரோப்பியரும் கைப்பற்ற முடியாது போன கண்டியையும் இந்த ஆங்கிலேயர் கிறிஸ்துவுக்கு பின் 1815 கைப்பற்றிக் கொண்டதுடன் முழு நாட்டையுமே தமது குடியேற்ற நாடாக்கியும் கொண்டனர். ஆகவே போர்த்துக்கேயர், உள்ளாந்தர், ஆங்கிலேயர் இவ்மூன்று ஐரோப்பிய இனத்தவர்களே இலங்கையை, அதாவது இலங்கையின் கரையோர பிரதேசங்களில் தமது ஆதிக்கத்தை நிலைநாட்டிய அந்நியர்கள் என கூறலாம். அந்த வகையில் ஆங்கிலேயரை மட்டும் முழு நாட்டையுமே தமது ஆதிக்கத்திற்குள் கொண்டு வந்த ஓர் இனத்தவர் என்று நாங்கள் இவ்விடத்தில் குறிப்பிடலாம். ஆகவே 1815 கண்டியை கைப்பற்றிக் கொண்ட ஆங்கிலேயர் அதிலிருந்து 1948 இலங்கை சுதந்திரம் பெறும் வரையிலான 1815 1948 வரையான கிட்டத்தட்ட 133 ஆண்டுகள் பிரித்தானியர் இந்நாட்டை ஆட்சி செய்துள்ளனர். ஆகவே அன்பான மாணவர்களே, இவ்விடத்தில் நீங்கள் ஒன்று அறிய வேண்டிய விடயம், கிட்டத்தட்ட 100 காலமும் 33 ஆண்டுகளும் ஆங்கிலேயர் எனப்படுகின்ற பிரித்தானியர் எமது முழு நாட்டையுமே தமது குடியேற்ற நாடாக கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். 1815 மன்னர் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வந்த பின்னர் சுதந்திரத்தை இழந்த இலங்கையர் தொடர்ச்சியாக முன்னெடுத்து சென்ற போராட்டங்களின் காரணமாக காலத்துக்கு காலம் அரசியல் யாப்பு சீர்திருத்தங்களை வழங்க வேண்டிய தேவை ஆங்கிலேயருக்கு நேர்ந்தது. அதாவது மன்னராட்சி முடிவுக்கு கொண்டு வந்த பின்னர் என்று நான் கூறுகின்ற பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இலங்கையின் இறுதி கண்டி மன்னன் என்று கூறலாம் ஸ்ரீ விக்ரமராஜ சிங்கன். இம்மன்னனை ஆங்கிலேயர் கைது செய்து இந்தியாவின் வேலூர் சிறையில் சிறையடைத்து பின்னர் ஒரு கட்ட காலத்தில் அவர் தன்னுடைய மரணத்தை நோக்கி சென்று விட்டார். ஆகவே அதன் பின்னர், அதாவது 815 கண்டி கைப்பற்றப்பட்ட பின்னர் மன்னராட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த மன்னராட்சியை தொடர்ந்து பிரித்தானியரே இந்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவே அதன் பின்னர் இலங்கையர்கள் தமது சுதந்திரத்தை இழந்து விட்டனர். ஆகவே இழந்த இலங்கையர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களை மேற்கொண்டு அதன் காரணமாகவே காலத்துக்கு காலம் அரசியல் யாப்பு சீர்திருத்தங்களை வழங்க வேண்டிய தேவை ஆங்கிலேயருக்கு நேர்ந்தது எனலாம். ஆகவே அவ்வாறு வணங்கிய அரசியல் யாப்பு சீர்திருத்தங்களின் மூலம் இலங்கையர்களுக்கு கையளிக்கப்பட்ட அதிகாரங்கள் தொடர்பில், அதாவது ஒவ்வொரு அரசியல் யாப்பும், அதாவது நான் கூறியிருந்தேன் காலத்துக்கு காலம் ஆங்கிலேயர்களினால் இலங்கையர்களுக்கு அரசியல் யாப்பு ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த அரசியல் யாப்பில் இலங்கையர்களுக்கு கையளிக்கப்பட்ட அதிகாரங்கள் தொடர்பில் திருப்தியடையாத இலங்கையர்கள் இவர்களை நாங்கள் சுதேசிகள் என்றும் கூறலாம். அவ்வாறு திருப்தியடையாத இலங்கையர்கள் தொடர்ந்து தமது எதிர்ப்பு போராட்டங்களை முன்னெடுத்து சென்றார்கள். ஆகவே அவர்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்கள் தொடர்பில் எந்த ஒரு திருப்தியும் அவர்களுக்கு இல்லை என்பதே இவ்விடத்தில் நான் கூற வேண்டும். அதனைத் தொடர்ந்து இவ்வாறான எதிர்ப்பு போராட்டங்கள் ஒவ்வொரு காலகட்டங்களுக்கும் ஏற்படவே இறுதியாக அதன் விளைவாக இலங்கையர்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள கூடியதாக இருந்தது எனலாம். அந்த வகையில் இவ்வாறான அரசியல் யாப்பு சீர்திருத்தங்கள் எவ்வாறானவை, அதன் பண்புகள் என்ன, மற்றும் அதன் ஊடாகவே இடம்பெற்ற அரசியல் போராட்டங்கள் எவை, அதன் விளைவுகள் என்ன தொடர்பாகவே இந்த பாடலில் நாம் கற்கப் போகின்றோம். ஆகவே இலங்கையின் அரசியல் யாப்பு சீர்திருத்தங்களும் தேசிய சுதந்திர இயக்கமும் என்ற பாட விடயத்தினூடாக நாம் இவற்றை பார்க்கலாம். அந்த வகையில் அன்பான மாணவர்களே, உங்களுக்கு தெரிந்திருக்கும் 1815 பிரித்தானியர் கண்டியை கைப்பற்றியதும் முழு நாடும் பிரித்தானியர் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது. அவ்வாறு தமது ஆட்சி நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்லுகின்ற பொழுது, அதாவது முழு நாட்டையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது, 1828 ஆம் ஆண்டளவில் இவர்களது அரச வருமானத்தை விட, அதாவது அரச வருவாய் என்றும் குறிப்பிடலாம், அல்லது அரச வருமானத்தையும் விட செலவினங்கள் அதிகமாகிவிட்டன. ஆகவே 1815 ஆம் ஆண்டு கண்டியை கைப்பற்றியதுடன் முழு இலங்கையுமே கைப்பற்றிக் கொண்டு ஆட்சி நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஆங்கிலேயர் ஒரு சில ஆண்டுகளில், அதாவது 1828 ஆம் ஆண்டு அவர்களது வருமானத்தை விட செலவினங்களே அதிகரித்து சென்றன. அதற்கான காரணங்கள் என்ன என்பதை பற்றி நாங்கள் இப்பொழுது பார்க்கப் போகின்றோம். அந்த காரணங்களை நான் கூறுகின்றேன். ஒன்று, இந்த ஆங்கிலேயர்கள் மலையகத்தையும் கரையோர பிரதேசங்களையும் வேறு வேறாகவே ஆட்சி செய்ய வேண்டி ஏற்பட்டது. அதாவது முதலாவதாக அவர்கள் கரையோரத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த விடயம் உங்களுக்கு தெரியும். அதன் பின்னரே கண்டியை கைப்பற்றிக் கொண்டு மலைநாட்டையும் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவே இவ்வேறு பிரதேசங்களையும், அதாவது கண்டியையும் கரையோரத்தையும், இவ்வேறு ஆட்சி பிரதேசங்களையும் வேறு வேறாக ஆட்சி செய்ய வேண்டிய தேவை இவர்களுக்கு ஏற்பட்டது. ஒன்று. இரண்டாவது காரணம், பிரித்தானியாவில் இருந்து வருகை தந்த அதிகாரிகளின், அதாவது இலங்கையில் பணியாற்ற வேண்டிய அதிகாரிகள் பிரித்தானியாவில் இருந்து வரவழைக்கப்பட்டனர். அந்த வகையில் அந்த அதிகாரிகளின் சம்பளம் மற்றும் அவர்களுக்கு தேவையான வசதிகளுக்கு, அதாவது வீடு, உணவு மற்றும் ஏனைய வசதிகளை நாங்கள் கூறலாம், அந்த வகையில் அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த வசதிகளுக்கு பாரிய செலவு செய்ய வேண்டிய நிலை ஆங்கிலேயருக்கு ஏற்பட்டது. ஆகவே இவர்களுக்கு அரச வருமானத்தை விட செலவு அதிகரிப்பதற்கான காரணங்களே இவை இரண்டும். ஒன்று, சுருக்கமாக கூறுகின்றேன், கண்டியையும் கரையோரத்தையும் வெவ்வேறாக ஆட்சி செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டது. இவ்வாறு வெவ்வேறாக ஆட்சி செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு செலவு அதிகரிக்குமே தவிர வரவு செலவை விட அதிகமாக காணப்படாது. ஆகவே இரண்டாவது, பிரித்தானியாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட அதிகாரிகளின் சம்பளம் மற்றும் வசதிகளுக்கு அதிகளவான பணத்தை செலவிட வேண்டிய நிலை பிரித்தானியர்களுக்கு ஏற்பட்டது. இவ்வாறான காரணங்களை நாங்கள் குறிப்பிடலாம். ஆகவே இவ்வாறான செலவினங்களை ஈடு செய்ய பிரித்தானிய அரசின் நிதியை செலவிட வேண்டிய நிலை இங்கு அவர்களுக்கு ஏற்பட்டது. ஆகவே அதற்காக அவர்கள் பிரித்தானிய நாட்டிடமே சென்று அந்த பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது. குடியேற்ற நாடுகளின் நடவடிக்கைகளுக்காக, அதாவது நான் பிரித்தானியர் சார்பாக இவ்விடத்தில் நான் கூறுகின்றேன், அவர்கள் குடியேற்ற நாடுகளின் நடவடிக்கைகளுக்காக தம் நாட்டின் நிதியை செலவிடுவது எங்களுடைய கொள்கை அல்ல என்று அவர்கள் எண்ணினார்கள். ஆகவே நீங்கள் உங்களுக்கு, அதாவது பிரித்தானிய அரசாங்கமே தம்முடைய ஆதிக்கத்தின் கீழ், பிரித்தானிய அரசாங்கத்தின் கீழ் இலங்கை காணப்படுகின்றது. அந்த வகையில் இலங்கையில் ஏற்படுகின்ற செலவினங்களுக்கான பணத்தை பிரித்தானிய அரசாங்கத்திடம் கேட்க முடியாது. ஏனென்று கேட்டால், அவர்கள் இலங்கையில் அதிகளவு வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே வருகை தந்திருந்தனர். ஆகவே மீண்டும் மீண்டும் இங்கு ஏற்படுகின்ற செலவினங்களுக்காக பிரித்தானிய அரசாங்கத்திடம் பணத்தை பெற்றுக்கொள்வது பிரித்தானியர்களின் கொள்கையாக காணப்படவில்லை. ஆகவே இலங்கைக்கு வந்து, அதாவது பிரித்தானியாவிலிருந்து இலங்கைக்கு வந்து இந்நாட்டின் வருமானம் மற்றும் செலவினங்கள், வருமானம் மற்றும் செலவினங்கள் தொடர்பாக ஆராய்ந்து ஆட்சி முறையின் பலவீனங்களை தேடியறிந்து, ஒன்று வருமானம் மற்றும் செலவினங்கள் தொடர்பாக ஆராய்ந்து, இன்னொன்று ஆட்சி முறையின் பலவீனங்களை தேடியறிந்து தேவையான சீர்திருத்தங்களை, அதாவது சீர்திருத்த ஆலோசனைகளை முன்வைப்பதற்காக குடியேற்ற நாட்டு செயலாளர், அதாவது பிரித்தானிய முடியின் சார்பாக குடியேற்ற நாடுகளுக்கு பொறுப்பானவர் என்று இவரை நாங்கள் குறிப்பிடலாம். அவ்வாறு குடியேற்ற நாட்டு செயலாளரால் விசேட ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. அவ்வாறு நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவே கோல்புரூக் ஆணைக்குழு எனப்பட்டது. இந்த கோல்புரூக் ஆணைக்குழு டபிள்யூ எம் ஜி கோல்புரூக் என்பவரின் தலைமையில் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழு என்பதனால் இந்த ஆணைக்குழுவிற்கு கோல்புரூக் ஆணைக்குழு என பெயர் சொல்லப்பட்டது. அந்த வகையில் இந்த டபிள்யூ எம் ஜி கோல்புரூக்கு பொருளாதாரம், அதாவது இலங்கையின் பொருளாதாரம் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் தொடர்பாக தேடியறிந்து அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டது. அதாவது கோல்புரூக்கு பொருளாதாரம் நிர்வாக நடவடிக்கைகள் தொடர்பாக, இலங்கையுடைய பொருளாதாரம் நிர்வாக நடவடிக்கைகளுக்காகவே அவருக்கு அதனை ஆராய்ந்து இவ்வாறான நிர்வாகம் மேற்கொள்ளப்படுகின்றது, இங்கு பொருளாதாரம் இவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கின்றது, அது தொடர்பான விடயங்களை அறிந்து அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தது. மற்றும் இந்நாட்டின் நிதி நடவடிக்கைகள் தொடர்பாக, நீதிசார் நடவடிக்கைகளை ஆராய்ந்து ஆலோசனைகளை முன்வைப்பதற்காக சார்ல்ஸ் கே கமரன் என்பவரை இங்கு நியமித்திருந்தார்கள். ஆகவே கோல்புரூக் கமரன் சீர்திருத்த யாப்பு என்றே கோல்புரூக் சீர்திருத்தத்தை பொதுவாக குறிப்பிடலாம். அந்த வகையில் கோல்புரூக் என்பவர் அரச வருமான வழி மற்றும் செலவின நடவடிக்கைகள் தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பொறுப்பிடப்பட்டிருந்தார். சார்ல்ஸ் கமரன் என்பவர் நீதித்துறை தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பொறுப்பிடப்பட்டிருந்தார் என்பதை நீங்கள் இவ்விடத்தில் குறித்துக் கொள்ள வேண்டிய
முக்கிய விடயமாக காணப்படுகின்றது. அந்த வகையில் இவ்வாறான அரச வருமான வழி செலவின நடவடிக்கைகள் மற்றும் நீதித்துறை தொடர்பாக ஆராய்ந்து பெரும்பாலான இலங்கையர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து தமது சிபாரிசுகள் அடங்கிய ஆலோசனைகளை இவ்விருவரும் முன்வைத்திருந்தனர். அந்த வகையில் அச்சீர்திருத்தமே கோல்புருக் கமரன் சீர்திருத்தம் என அழைக்கப்பட்டது. ஆகவே சுருக்கமாக கூறுகின்றேன், இலங்கையின் அரச வருமான வழி மற்றும் செலவின நடவடிக்கைகள் இவற்றை நாங்கள் பொருளாதார மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் என்று குறிப்பிடலாம். அந்த வகையில் இதற்கு பொறுப்பாக கோல்புருக் என்பவரை இங்கு அவர்கள் ஆராய்ந்து அந்த அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு பொறுப்பு விடப்பட்டிருந்தார்கள். அந்த வகையில் கோல்புருக் அமரனின் கீழ் அரச வருமான வழி செலவின நடவடிக்கைகளும் சார்ல்ஸ் கமரனின் கீழ் நீதித்துறை தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறும் இவர்களுக்கு பொறுப்பு விடப்பட்டிருந்தது. அந்த வகையில் அவர்கள் இருவரும் பெரும்பாலான இலங்கையர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து இவ்வாறான விடயங்களை அடங்கி ஒரு சிபாரிசுகளை சேர்த்து இவர்களுடைய ஆலோசனையின் பேரில் முன்வைக்கப்பட்ட சீர்திருத்தமே கோல்புருக் கமரன் சீர்திருத்தம் என அழைக்கப்படுகின்றது. இது 1833 முதல் நடைமுறைக்கு வந்த இலங்கையின் முதலாவது அரசியல் சீர்திருத்த யாப்பாக அறிமுகமாகியது எனலாம். ஆகவே இலங்கையின் முதலாவது அரசியல் சீர்திருத்த யாப்பு 1833 அறிமுகப்படுத்தப்பட்ட கோல்புருக் கமரன் சீர்திருத்த யாப்பு என அழைக்கப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் 1833 கோல்புருக் சீர்திருத்தங்களின் விசேட பண்புகளை, அதாவது 1833 ஆங்கிலேயர்களினால் அறிமுகம் செய்யப்பட்ட கோல்புருக் சீர்திருத்தங்களின் விசேட பண்புகளை பற்றி நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். ஆகவே அன்பான மாணவர்களே, இப்பொழுது நான் உங்களுக்கு கோல்புருக் சீர்திருத்தங்களின் பண்புகளை நான் உங்களுக்கு கூறுகின்றேன். முதலாவது என்னென்ன பண்புகள் இருக்கின்ற விடயங்களை நாங்கள் பார்த்துவிட்டு அதனைத் தொடர்ந்து ஒவ்வொன்று பண்புகளை பற்றியும் நாங்கள் விரிவாக பார்ப்போம். முதலாவதாக இந்த கோல்புருக் சீர்திருத்தங்களில் கொண்டுவரப்பட்ட முதலாவது பண்பு சட்டவாக்க மற்றும் சட்ட நிர்வாக சபைகள் என்ற இரண்டு சபைகள் தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது சட்டவாக்க மற்றும் சட்ட நிர்வாக, சட்டவாக்க சபை சட்ட நிர்வாக சபை என்ற இரண்டு சபைகள் தோற்றுவிக்கப்பட்டமை முதலாவது ஒரு பண்பாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவது பண்பாக கண்டியையும், அதாவது மலையகத்தையும் கரையோர பிரதேசங்களையும் இணைக்கும் வகையில், கண்டியையும் கரையோர பிரதேசங்களையும் இணைக்கும் வகையில் ஆட்சி முறை ஒன்று தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்ததாக இலங்கை 5 மாகாணங்களாக பிரித்து நிர்வாக நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டமை, கட்டாய ராஜகாரிய முறை நீக்கப்பட்டமை, ஆங்கில கல்வி விரிவாக்கப்பட்டமை. ஆகவே இவ்வைந்து பண்புகளை பற்றியே நாங்கள் இப்பொழுது பார்க்கப் போகின்றோம். நான் கூறிய முதலாவது விடயத்துக்கு நாங்கள் செல்வதும், சட்டவாக்க சட்ட நிர்வாக சபைகள் தோற்றுவிக்கப்பட்டமையால் அது எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம். இந்த இரண்டு சபைகள் தோற்றுவிக்கப்பட்டமையை பார்க்கையில் அதுவரை, அதாவது 1815 இந்நாட்டின் சட்ட உருவாக்கம், அதாவது சட்டங்களை இயற்றுதல் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், சட்ட உருவாக்கம் மற்றும் சட்ட நிர்வாகம், நீதித்துறை ஆகிய அதிகாரங்கள் ஆளுநரிடமே குவிந்து காணப்பட்டிருந்தது. அதாவது இங்கு ஆளுநருக்கு இருந்த மூன்று அதிகாரங்களை நான் கூறுகின்றேன். இந்த அதிகாரங்கள் ஆளுநரிடம் மட்டுமே காணப்பட்டது. அதாவது சட்டவாக்கம், சட்ட நிர்வாகம், நீதித்துறை. ஆகவே கோல்புருக் இதனை கவனத்திற்கொண்டு, அதாவது இதனை ஆராயும் பட்சத்தில் கோல்புருக் இதனை கவனத்திற்கொண்டு இந்த ஆளுநரிடம் காணப்படுகின்ற அதிகாரங்களை குறைப்பதற்காக, இந்த ஆளுநரிடம் காணப்படுகின்ற அதிகாரங்களை குறைப்பதற்காக சட்டவாக்க மற்றும் சட்ட நிர்வாக சபைகள் என்ற இரண்டு சபைகளை தோற்றுவிக்க ஆலோசனை ஒன்றை வழங்கினார். ஆகவே இங்கு சட்டவாக்க மற்றும் சட்ட நிர்வாக என்ற இரண்டு சபைகள் தோற்றுவிக்கப்பட்டமைக்கான காரணம் இதுவே. அதாவது ஆளுநரிடம் குவிந்து காணப்படுகின்ற சட்ட நிர்வாக மற்றும் நீதித்துறை அதிகாரங்களை குறைப்பதற்காகவே இந்த நடவடிக்கையை கோல்புருக் என்பவரே ஆலோசனை வைத்திருந்தார். ஆகவே முதலாவதாக இந்த சட்டவாக்க சபையினை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விடயம், சட்டவாக்கம் என்பது சட்ட உருவாக்கத்திற்காக தோற்றப்பட்ட ஒரு சபை. அதாவது சட்டங்களை இயற்றுவதற்காக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு சபையே சட்டவாக்க சபை எனப்படுகின்றது. ஆகவே கோல்புருக் ஆணைக்குழுவின் ஆலோசனையின் படி உருவாக்கிய இச்சபையில், இந்த சட்டம் இயற்றும் மன்றம் என்று அழைக்கப்படுகின்ற சட்டவாக்கு சபையில் 15 அங்கத்தவர்கள் காணப்பட்டிருந்தனர். மாணவர்கள், இவ்விடத்தில் உங்களுக்கு கட்டாயம் இந்த விடயம் தெரிய வேண்டும் என்பதால் நீங்கள் இதனை குறித்து வைத்துக் கொள்ளலாம். ஆகவே இச்சபையில் 15 அங்கத்தவர்கள் காணப்பட்டிருந்தனர். இவர்கள் உத்தியோக சார்பற்றோர் என இரண்டாக பிரிக்கப்பட்டிருந்தனர். ஆகவே மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 15. அந்த 15 உறுப்பினர்களையும் இரண்டாக பிரித்துள்ளனர். இவ்வாறு என்று பார்க்கும் பொழுது, ஒன்று உத்தியோக சார்புள்ளோர், இன்னொன்று உத்தியோக சார்பற்றோர். அது என்ன உத்தியோக சார்புள்ளோர் என்று நீங்கள் எண்ணலாம். அதாவது உத்தியோக சார்புள்ளோர் எனப்படுவது அதிகாரபூர்வமாக தெரிவான அரசின் உயர் அதிகாரிகள். அதிகாரபூர்வமாக தெரிவான அரசின் உயர் அதிகாரிகள் ஆளுநர் மூலம் நியமிக்கப்படுபவர்கள் என்றே இவர்களை நாங்கள் அழைக்கலாம். அதாவது உத்தியோக சார்புள்ளோர் எனப்படுபவர் யார் என்று பார்த்தால், அதிகாரபூர்வமாக தெரிவான அரசின் உயர் அதிகாரிகள் உத்தியோக சார்புள்ளோர் என்றும், அதிகாரபூர்வமாக தெரிவான அரசின் உயர் அதிகாரிகள் உத்தியோக சார்புள்ளோர் என்றும், இன அடிப்படையில் ஆளுநர் மூலம் நியமிக்கப்பட்டோர் உத்தியோக சார்பற்றோர் என்றும் வகைப்படுத்தலாம். ஆகவே இங்கு உத்தியோக சார்பற்றோர் என்று இரண்டாக வகுக்கப்பட்டுள்ளது. அவற்றை நான் கூறிவிட்டேன். அடுத்ததாக உத்தியோக சார்பற்றோர் ஆறு பேரும் கொண்டு இந்த சட்டவாக்க சபை அமைந்திருந்தது. அதாவது அதிகாரபூர்வமாக தெரிவான அரசின் உயர் அதிகாரிகள் 9 பேரும், இன அடிப்படையில் ஆளுநர் மூலம் நியமிக்கப்பட்டோர் 6 பேருமாக கொண்டு மொத்தமாக 15 உறுப்பினர்களை கொண்டு இந்த சட்டவாக்க சபை காணப்பட்டிருந்தனர். அந்த வகையில் இனரீதியாக ஆளுநர் மூலம் நியமிக்கப்பட்ட உத்தியோக சார்பற்ற உறுப்பினர்கள் எந்தெந்த இனரீதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளோர் என்று பார்க்கும் பொழுது, சிங்களவர் 1, தமிழர் 1, பரங்கியர் 1 மற்றும் ஐரோப்பியர்கள் 3 என மொத்தமாக 6 உறுப்பினர்கள் இங்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தனர். முக்கியமாக இந்த சட்டவாக்கு சபையில் ஆளுநருக்கு பிரதான இடம் வழங்கப்பட்டிருந்தது. இது ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாகும். இந்த சட்டவாக்கு சபையில் ஆளுநருக்கே பிரதான இடம் வழங்கப்பட்டிருந்தமை ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக காணப்படுகின்றது. மாணவர்களுக்கு இவ்விடத்தில் நான் முக்கியமான விடயம் ஒன்றை கூற வேண்டும். அதாவது 1833 உருவாக்கப்பட்ட சட்டவாக்க சபையானது 1833 உருவாக்கப்பட்ட சட்டவாக்க சபையானது எதிர்காலத்தில் பாராளுமன்றம் என்ற சட்டமன்றம் ஒன்று உருவாவதற்கான அத்திவாரமாக காணப்பட்டது என்பது விடயத்தை மாணவர்கள் கட்டாயமாக நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆகவே 833 1833 சட்டவாக்க சபை என்ற ஒரு சபை உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த சட்டவாக்க சபையே பிற்காலத்தில் பாராளுமன்றம் என்ற ஒரு சட்டமன்றத்தை உருவாக்குவதற்கு ஒரு அத்திவாரமாக காணப்பட்டிருந்தது. குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். அடுத்ததாக இரண்டாவது சபைக்கு நான் சொல்கிறேன், அதாவது சட்ட நிர்வாக சபை. இதுவரை நேரமும் நாங்கள் சட்டவாக்க சபை தொடர்பாக நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் சட்ட நிர்வாக சபையை பற்றி பார்க்க போகின்றோம். இங்கு ஆளுநரும் அரசு அளவையாளர் போன்ற அரசின் உயர் அதிகாரிகளும் காணப்படுவர். அதாவது இச்சபையில், சட்ட நிர்வாக சபையில் ஆளுநர் காணப்படுவார். அவருடன் அரச அளவையாளர் போன்ற அரச உயர் அதிகாரிகள் இங்கு காணப்படுவர். ஆகவே ஆளுநரும் அரச உயர் அதிகாரிகளும் மட்டுமே இந்த சட்ட நிர்வாக சபையில் காணப்படுவர். இங்கும் ஆளுநருக்கே பிரதான இடம் வழங்கப்பட்டிருந்தது. இச்சபையிடமே நாட்டின் சகல நிர்வாக நடவடிக்கைகள் மற்றும் முக்கிய விடயங்கள் தொடர்பாக ஆளுநர் இங்கு கருத்துக்களை கேட்டறிவது மிக ஒரு முக்கியமானதுண்டாக காணப்பட்டது. ஆகவே ஆளுநரிடம் காணப்பட்ட நிர்வாகம் மற்றும் ஏனைய அதிகாரங்கள் இந்த சட்ட நிர்வாக சபையில் இருந்து, அதாவது சட்ட நிர்வாக சபை ஒன்று தோற்றுவிக்கப்பட்டதில் இருந்து அந்த ஆளுநருக்கு இருந்த அதிகாரங்கள் ஓரளவு குறைக்கப்பட்டமை விடத்தில் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆகவே இங்கு இந்த விடயம் அவ்வாறு இருக்க, நான் இதுவரை கூறிய சட்டவாக்க சட்ட நிர்வாக சபைகள் இரண்டும் ஆளுநரின் அதிகாரங்களை ஓரளவு குறைத்திருந்தது என்பதை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள் என நான் எண்ணுகின்றேன். அடுத்த விடயத்துக்கு நான் செல்கின்றேன், அதாவது கோல்புரூக் சீர்திருத்தத்தின் அடுத்த பண்பாக நாங்கள் பார்க்க போவது கண்டியையும் கரையோர பிரதேசங்களையும் இணைக்கும் வகையில் ஆட்சி முறையை தோற்றுவிக்கப்பட்டமை. அதாவது கண்டியையும், அதாவது மலையகத்தையும் கரையோர பிரதேசங்களையும் இணைக்கும் வகையில் ஆட்சி முறை ஒன்று தோற்றுவிக்கப்பட்டது. இது தொடர்பாக நாங்கள் பார்க்கும் பொழுது 1815 பிரித்தானியர் கண்டியை கைப்பற்றியதன் பின்னர் கண்டியையும் கரையோரத்தையும் தனித்தனியாகவே ஆட்சி செய்து கொண்டு வந்திருந்தனர். அதாவது 1815 என்று அழைக்கப்படுகின்ற 1815 கண்டி பிரித்தானியர் வசமானதை தொடர்ந்து பிரித்தானியர்கள் கரையோரத்தையும் கண்டியையும் தனித்தனியே ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இதனால் பிரித்தானியர்களுக்கு அரச செலவினங்கள் அதிகரித்துக் கொண்டே சென்றன. காரணம், கண்டியில் ஒரு நிர்வாக ஆட்சி நடத்த வேண்டும், கரையோரத்தில் ஒரு நிர்வாக ஆட்சி நடத்த வேண்டும். ஆகவே நிர்வாகிகள் அதிகமாக தேவைப்படும், அவர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டிய தேவைப்படும். ஆகவே இவ்வாறான செலவுகள் அவர்களுக்கு ஏற்பட்டது. ஆகவே கோல்புரூக் இதனை கண்டறிந்து அவ்விரு பிரதேசங்களையும் இணைத்து, அதாவது கண்டியையும் கரையோரத்தையும் இணைத்து கண் ஆட்சி செய்ய ஒரு ஆலோசனையை முன்வைத்திருந்தார். அதாவது கண்டியையும் கரையோரத்தையும் இணைத்து ஆட்சி செய்ய ஒரு ஆலோசனையை முன்வைத்தார். அதன்படி கண்டி கரையோரம் ஒன்றிணைந்த ஒரு ஆட்சி முறை ஒன்று செயற்படுத்தப்பட்டது. கண்டியும் கரையோரமும் ஒன்றிணைந்த ஒரு ஆட்சி முறை ஒன்று செயற்படுத்தப்பட்டது. மாணவர்கள் நன்றாக செயல்படுத்து கேட்கும் பொழுது இவற்றை விளங்கிக் கொள்ளலாம். அந்த வகையில் நான் கோல்புரூக் சீர்திருத்தத்தின் நான்காவது பண்பிற்கு செல்லுகின்றேன். அந்த நான்காவது பண்பாக நிர்வாக நடவடிக்கைகளுக்காக முழு நாட்டையும் 5 மாகாணங்களாக பிரித்தமை தொடர்பாக நாங்கள் பார்க்க போகின்றோம். அதாவது நிர்வாக நடவடிக்கைகளுக்காக முழு நாட்டையும் 5 மாகாணங்கள் என பிரிக்கப்பட்டிருந்தது. ஆகவே இந்த விடயத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். 1833 வரை நிர்வாக நடவடிக்கைகளுக்காக நாடு, அதாவது எமது இலங்கை நாடு, 16 பிரிவுகளாக அல்லது 16 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஆகவே இவ்வாறு இலங்கையின் நிர்வாக மாகாணங்கள் அதிகரித்து காணப்பட்டிருந்தமையால் அரச செலவினங்கள் அதிகரித்து செல்வதாக கோல்புரூக் சுட்டிக்காட்டியிருந்தார். ஆகவே அதற்கான காரணம் என்னவென்றில், 16 பிரிவுகளில் கடமையாற்றும் நிர்வாகிகளுக்கு அந்த 16 மாகாணங்கள் என்று கூறப்படுகின்ற அந்த மாகாணங்களில் பணியாற்றுகின்ற நிர்வாகிகளுக்கு பாரியளவு பணத்தை செலவிட வேண்டிய நிலை இங்கு ஆங்கிலேயருக்கு ஏற்பட்டது. ஆகவே கோல்பிருக்கின் ஆலோசனைக்கு இணங்க இவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்த ஆட்சி பிரதேசங்களை 5 மாகாணங்களாக பிரித்து, அதாவது 16 மாகாணங்களாக இருந்த ஆட்சி பிரதேசங்களை 5 மாகாணங்களாக பிரித்து அதற்காக 5 நிர்வாக மையங்களையும் நிறுவி 5 மாகாணங்களை குறைத்து அந்த 5 மாகாணங்களுக்கு பொறுப்பாக நிர்வாக மையங்களையும் நியமித்து அந்த 5 நிர்வாக மாகாணங்களுக்கு பொறுப்பாக ஒவ்வொரு அரசாங்க அதிபரையும் நியமிப்பதற்கு கோல்புரூக் தீர்மானித்திருந்தார். ஆகவே கோல்புரூக் தன்னுடைய ஆராய்ச்சியின் விளைவாகவே இவ்வாறான தீர்மானங்களை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் நாடு அதுவரை காலமும் 16 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது, அதாவது நிர்வாகத்தை மேற்கொள்வதற்காக. இப்பொழுது அது 5 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு அந்த 5 மாகாணங்களுக்கும் தலைமையமாக ஒரு நிர்வாக மையம் உண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதற்கு பொறுப்பாக ஒவ்வொரு அரசாங்க அதிபரும் பொறுப்பாக விடப்பட்டிருந்தனர். அந்த வகையில் நாங்கள் அதனை இப்பொழுது பார்ப்போம். அவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்த 5 மாகாணங்களை நான் கூறுகின்றேன். 1 வட மாகாணம், 2 தென் மாகாணம், 3 கிழக்கு மாகாணம், 4 மேல் மாகாணம், 5 மத்திய மாகாணம். ஆகவே வட மாகாணத்திற்கு பொறுப்பான நிர்வாக மையம் யாழ்ப்பாணமாகும், தென் மாகாணத்திற்கு பொறுப்பான நிர்வாக மையம் காலியாகும், கிழக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான நிர்வாக மையம் திருகோணமலையாகவும், மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான நிர்வாக மையம் கொழும்பாகவும், மத்திய மாகாணத்திற்கு பொறுப்பான நிர்வாக மையம் கண்டியாகவும் காணப்பட்டிருந்தது. ஆகவே இவ்வாறான 5 மாகாணங்களுக்கும் 5 நிர்வாக மையங்களை நியமித்து அதற்கு ஒவ்வொன்றுக்கும் பொறுப்பாக ஒவ்வொரு அரசாங்க அதிபரையும் கோல்புருக்கின் தீர்மானத்திற்கு இணங்க இங்கு நியமிக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே இதனை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், கட்டாய சேவை ராஜகாரிய முறை நீக்கப்பட்டமை தொடர்பாக நாங்கள் பார்க்க போகின்றோம். அதாவது மாணவர்கள் இவ்விடத்தில் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன கட்டாய சேவை ராஜகாரிய முறை என்று ஆசிரியர் கூறுகின்றாரே, ஆசிரியர் குறிப்பிடுகின்றாரே, அது என்ன? அதாவது அன்பான மாணவர்களே, முற்காலத்தில் அரசின் பொது வேலைகளுக்காக நாட்டு மக்களிடம் இருந்து உழைப்பினை பெற்றுக்கொள்ள இந்த முறை பயன்படுத்தப்பட்டது. அதாவது கிராமங்களில் உள்ள குளக்கட்டு மற்றும் கால்வாய் மற்றும் பாதைகள், விகாரைகள் போன்ற நிர்மாணங்களின் புனரமைப்பது தொடர்பான வேலைகளுக்கு, அதாவது குளக்கட்டு, கால்வாய், பாதைகள், விகாரைகள் போன்றவற்றை புனரமைப்பதற்காக இந்த நாட்டு மக்களிடம் இருந்து உழைப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முறை அங்கு காணப்பட்டது. ஆகவே நாட்டில் இருந்த வயது வந்த ஆண்கள் அனைவரும் வருடத்தில் குறிப்பிட்ட சில நாட்களுக்கு அரசுக்கு இலவசமாக சேவையாற்றுதலையே நாங்கள் கட்டாய சேவை ராஜகாரிய முறை என்கின்றோம். ஆகவே அக்காலத்தில் நாட்டில் இருந்த வயது வந்த ஆண்கள் அனைவரும் வருடத்தில் குறிப்பிட்ட சில நாட்களுக்கு அரசுக்கு இலவசமாக சேவையாற்ற வேண்டும். அந்த சேவைகளில் முக்கியமாக கிராமங்களில் இருக்கின்ற குளக்கட்டு, கால்வாய் மற்றும் பாதைகள் புனரமைப்பதும் இங்கு அடங்குகின்றது என்ற விடயத்தை நீங்கள் அறிய வேண்டும். இங்கு பணம் செலுத்தாது பெற்றுக் கொள்ளப்பட்ட இச்சேவையானது நாட்டு மக்களின் சுதந்திரத்திற்கும் முன்னேற்றத்துக்கும் பெரும் தடையாக இருப்பதை சுட்டிக்காட்டி இந்த முறையை நீக்குமாறு கோல்புரூக் வலியுறுத்தியிருந்தார். அந்த வகையில் கட்டாயமாக இந்த சேவை, அதாவது கட்டாய சேவை ராஜகாரிய முறை இங்கு நீக்கப்பட்டது. ஆகவே அன்பான மாணவர்களே, கோல்புரூக் சீர்திருத்தத்தின் அடுத்த பண்பிற்கு நாங்கள் செல்வோம். அதுவே இறுதி பண்பாகவும் காணப்படுகின்றது. அது யாதெனில், ஆங்கில கல்வி பரவலாக்கப்பட்டமையாகும். அதாவது கோல்புரூக் சீர்திருத்தத்தின் இறுதி பண்பாக நாங்கள் பார்க்கப் போவது ஆங்கில கல்வி பரவலாக்கப்பட்டமை. கோல்புரூக் வருகை தந்த காலப்பகுதியில் அரச செலவினங்கள் பற்றி ஆராயும் பொழுது செலவு அதிகரிப்பதற்கான முக்கிய காரணம் ஒன்று காணப்பட்டது. என்னவென்றால், இந்நாட்டின் ஆட்சி நடவடிக்கைகளுக்கென அதிகாரிகளை, அதாவது உத்தியோகத்தர்களை ஐரோப்பாவில் இருந்து வரவழைத்தமையாகும். அவ்வாறு ஐரோப்பாவில் இருந்து வரவழைத்தமையால் அவ்வதிகாரிகளின் சம்பளம் மற்றும் தங்குமிட வசதிகள், ஏனைய சேவைகளை வழங்குதல் போன்றவற்றிற்கு அரசு அதிக தொகையை செலவிட வேண்டியிருந்தது. ஆகவே இச்செலவினங்களை குறைக்க வெளிநாட்டு அதிகாரிகளுக்கு பதிலாக உள்நாட்டு அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என கோல்புரூக் வலியுறுத்தியிருந்தார். அதனால் ஆங்கில மொழியை கற்பிக்க வேண்டிய தேவை ஒன்றும் இங்கு ஏற்பட்டது. ஆகவே ஆங்கில மொழியில் சிறந்த கல்வியை பெற்றுக் கொடுப்பதன் மூலம் நிர்வாக நடவடிக்கைகளுக்கு தேவையான அதிகாரிகளை பெற முடியும் என கோல்புரூக் கருதியிருந்தார். அதற்காக நாட்டில் பணம் செலுத்தி கல்வியை பெறக்கூடியவர்களுக்கு இச்சந்தர்ப்பம் இலகுவாக கிடைத்தது என்று நாங்கள் இவ்விடத்தில் கூறலாம். ஆகவே பணம் உள்ளவர்கள் இந்த ஆங்கில மொழி மூலமான கல்வியை பெற்று நாட்டில் அரச உத்தியோகத்த பதவியில் இவர்கள் இணைவதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக காணப்பட்டது. ஆகவே ஆங்கில மொழியான கல்வியையும் இங்கு வளர்ச்சி செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக காணப்பட்டது. ஆமாண்பான மாணவர்களே, இதுவரை நாங்கள் கோல்புரூக் சீர்திருத்தத்தின் முக்கிய பண்புகள் அல்லது முக்கிய அம்சங்கள் என்றும் நாங்கள் இதனை குறிப்பிடலாம். இதனை பற்றி நாங்கள் கற்றிருந்தோம். அவற்றில் ஒரு சில வினாக்களை இந்நேரத்தில் நான் உங்களுக்கு வழங்கலாம் என நினைக்கின்றேன். ஆகவே அவ்வினாக்களுக்கான விடைகளை எழுதி நீங்கள் உங்களுடைய பாட ஆசிரியரிடம் அதனை நீங்கள் காட்டி அதனை திருத்தம் செய்து கொள்ளலாம், மற்றும் உங்களுக்கான பாராட்டுகளையும் பெற்றுக் கொள்ளலாம் என நான் இவ்விடத்தில் கூறுகின்றேன். அந்த வகையில் இந்த வினாக்களுக்கு செல்வதற்கு முன்னராக நான் இதுவரை நாங்கள் கற்ற விடயம் தொடர்பாக ஒரு சுருக்கமான ஒரு விடயத்தை நான் கூறலாம் என நினைக்கின்றேன். முதலாவதாக நாங்கள் இலங்கைக்கென ஒரு அரசியல் யாப்பு சீர்திருத்தம் எவ்வாறு தோற்றம் பெற்றது என்ற விடயத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். அதன் பின்னர் பிரித்தானியர் ஆட்சியின் போது அவர்களுக்கு ஏற்பட்ட அரச செலவினங்களுக்கான காரணங்களை நாங்கள் பார்த்தோம். அந்த செலவினங்கள் மற்றும் ஏனைய நிர்வாக நடவடிக்கைகள் அரச பலவீனங்கள் தொடர்பாக ஆராய்வதற்காக பிரித்தானிய அரசாங்கம் ஒரு குழுவை இங்கு நியமித்திருந்தது. அந்த குழு கோல்புரூக் ஆணைக்குழு என்று அழைக்கப்பட்டது. அந்த குழுவின் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த குழுவின் தீர்மானங்கள் பற்றி நாங்கள் பார்த்தோம். அந்த தீர்மானங்கள் கோல்புரூக் சீர்திருத்தம் என்ற பெயரில் இங்கு அறிமுகமானது. மற்றும் கமரன், அதாவது சார்ல்ஸ் கமரன் என்ற குடியேற்ற நாட்டு செயலாளரால் நியமிக்கப்பட்ட ஒருவர் இங்கு காணப்பட்ட நீதித்துறை சார்ந்த விடயங்களை ஆராய்ந்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருந்தார். இதனையும் இணைத்து கோல்புரூக் கமரன் சீர்திருத்த யாப்பு என்று அழைக்கப்பட்ட 1833 ஆண்டு அரசியல் யாப்பு இலங்கையின் முதலாவது அரசியல் யாப்பாக காணப்பட்டிருந்தது. அந்த அரசியல் யாப்பில் காணப்பட்ட முக்கிய விடயங்கள் அல்லது பண்புகள் அல்லது அம்சங்களை பற்றி நான் இதுவரை உங்களுக்கு நான் கூறியிருந்தேன். அந்த வகையில் சட்டவாக்க சபை மற்றும் சட்ட நிர்வாக சபை, கண்டியும் கரையோரமும் ஒரே ஆட்சியின் கீழ் கொண்டுவரப்பட்டது, நாடு 5 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு நிர்வாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டமை, மற்றும் கட்டாய சேவை அரச காரிய முறை நீக்கப்பட்டமை, இறுதியாக ஆங்கில மொழி பரவலாக்கப்பட்டமை போன்ற விடயங்களை நான் உங்களுக்கு கூறியிருந்தேன். ஆகவே இப்பொழுது இவ்வளவு நேரமும் நான் உங்களுக்காக கற்பித்த விடயத்திலிருந்து ஒரு சில வினாக்களை நான் உங்களுக்கு கூறுகின்றேன். அவ்வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் உங்களுடைய பாட ஆசிரியரிடம் சமர்ப்பித்து அதனை நீங்கள் அவரை மதிப்பீட்டுக்கு உட்படுத்தப்பட்டு நீங்கள் அதனை நீங்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம். ஆகவே முதலாவது வினாவுக்கு நான் செல்லுகின்றேன். பிரித்தானியர்கள் இந்நாட்டை முழுமையாக ஆட்சி செய்த ஆண்டுகளை தருக. இரண்டாவது வினா, 1828 பிரித்தானிய அரசின் வருமானத்தை விட 1828 பிரித்தானிய அரசின் வருமானத்தை விட செலவு அதிகமாக காணப்பட காரணமாய் அமைந்த இரண்டு விடயங்களை தருக. மூன்றாவது வினா, கோல்ப்ரூக் ஆணைக்குழு எனப்படுவது யாது? இந்நாட்டின் நீதிசார் நடவடிக்கைகளை ஆராய்ந்து ஆலோசனை முன்வைப்பதற்காக குடியேற்ற நாட்டு செயலாளரால் நியமிக்கப்பட்டவரை குறிப்பிடுக. மற்றும் இறுதியாக, கோல்ப்ரூக் சீர்திருத்தத்தின் விசேட பண்புகள் மூன்றை குறிப்பிடுக. ஆகவே இவையே அவ்வாறான வினாக்களாகும். இவ்வினாக்களை உங்களுடைய குறிப்பு புத்தகத்தில் எழுதி அதனை நீங்கள் இவ்வளவு நேரம் நாங்கள் கற்ற விடயத்தை ஆதாரமாக கொண்டு விடைகளை எழுதி உங்களுடைய பாடாசிரியரிடம் நீங்கள் அதனை சமர்ப்பித்து அதற்கான பின்னூட்டலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இறுதியாக, எனது கற்பித்தலை செவிமடுத்த அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது கற்பித்தலை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.